இப்போது நேரம் 9:15. தொடரும் நிகழ்ச்சி இஸ்லாமிய குடும்பம்.
என்ன தம்பி தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா?
நல்லா இருக்கும் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
ரொம்ப மன மகிழ்ச்சியோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது.
நீங்க எங்களை விட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க.
அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லா.
ஏன் காரு, உங்க கார்ல கூட கொடி இருக்குது, மலேசிய கொடி.
ஆமா ஆமா, இன்னைக்கு சுதந்திரத்தினுடைய சுகந்த வாடையை நுகர்ந்ததோட இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன்.
சரி,
இந்தாங்க உங்களுக்கும் தேசிய கொடியை கொடுக்கறேன். வீட்டுகள்ல பல பக்கமா ஊண்டி உயரத்துல ஊண்டி அலங்கறீங்க.
சரி,
உங்களுடைய காடிகள்லயும் அத நட்டு நம்மளுடைய சுதந்திர கீதத்தோட, சுதந்திர எண்ணத்தோட, சுதந்திர சுவாசத்தோட நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும் என்று இன்றைய நாள்ல உங்களை வாழ்த்துறேன். நமது நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் நம்ம பாடுபட்டு இந்த சுதந்திர நாட்டுல நம்ம ஒரு மகிழ்ச்சியான பிரஜைகள் என்பதை வெளிநாட்டினர் உணரக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். என்ன தம்பி,
ஆகஸ்ட் 31 சொன்னாலே சுதந்திர
நாள்
நாள் அப்படிங்கிறது மலேசிய மக்களுடைய மனசுல அது 45 வருடங்களாக ஊன்றி போயிருச்சு.
இன்றைக்கு
மலேசியா திருநாடு வந்து சுதந்திரம் பெற்று 45 வருடங்கள் ஆகிவிட்டன.
நினைக்கவே இனிக்குது.
அத வந்து அத அந்த சுதந்திரத்தை சொல்லி சொல்லி மகிழ்கிறார்கள். அத வந்து கொடியை பார்த்து பார்த்து மகிழ்கிறார்கள். அந்த கொடியை பார்த்த உடனே இன்னைக்கு சுதந்திர நாளே. இன்னைக்கு வீதிகளிலே ஒரே கொடி பறக்குது, வீடுகளில கொடி பறக்குது, காடிகளில கொடி பறக்குது, குழந்தைகளுடைய பனியன்களில கொடியினுடைய சின்னத்தை,
அந்த பிஞ்சு கரங்கள்ல வண்ண கொடியை ஏந்தி நிக்கும்போது ஏதோ ஒரு பூ பூத்த சோலைகள்ல வண்ண மலர்கள் பூத்து இருக்கிற மாதிரி இல்லையா? பிஞ்சு முகத்துக்கு அந்த கொடிக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா?
நாள் அருமையான நாள். அதாவது எல்லோருடைய மனசுலயும் குதூகலம், ஒரு சந்தோஷம். நடத்தேரணம் இரடையக்காவல ஒரு நிகழ்ச்சி, புக்கிர்ஜலியில் ஒரு நிகழ்ச்சி, இப்படி பல இடங்களில பல நிகழ்ச்சிகள், விளக்கு அலங்காரங்கள், வண்ண வண விளக்குகள் போடப்பட்டு கடைகள் எல்லாம் இன்று ஜொலித்துக் கொண்டு இருக்குது சார். பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சுதந்திரம்னாலே அது எவ்வளவு பொருள் பொதிந்தது, மனித வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அடிமைத்தனத்தை விட்டு விலகிய வாழ்க்கை இல்லையா சுதந்திரம்?
சுதந்திரம் இல்லைன்னா மனிதன் மனிதனாவே இருக்க முடியாதம்மா. அதனாலதானே இஸ்லாம் வந்து மனித சுதந்திரத்தை ரொம்ப வலியுறுத்தி அடிமைத்தனத்தை அறுத்தறுத்து ஒரு சுதந்திர இஸ்லாத்தையும் ஒரு சுதந்திர மனித தன்மையையும் மனித சமுதாயத்தை உருவாக்குற காண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய தனி சுதந்திரத்திலும் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அரும்பாடுபட்டு மனித சுதந்திரத்தை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. இந்த உணர்வுல தானே ஒவ்வொரு நாடும், ஒரு நாடு இன்னொரு நாடு அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படி அடிமை தலைய அறுத்து எரிஞ்சிடும் எல்லா மனமே. ஒவ்வொரு தனி மனிதனும் தனி சுதந்திரத்தோடு இந்த உலகத்தில வாழணுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தாங்க அன்றைக்கு. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளும் சுதந்திர சுவாசத்தோட வாழணுங்கிறத உலகமே விரும்புது. ஆனா சில இடங்கள்ல வந்து சுதந்திர சுவாசத்தை அனுபவிக்க விடாம உன்ன அடிமைத்தலை மாதிரி வச்சுக்கிட்டு பறிக்கப்பட்ட நிலையில அவங்கள வாட விட்டு, வதங்க விட்டு, உயிர் போக விட்டு, பொருள் நாசப்படுத்தி கொண்டு சில இடங்கள்ல இருக்கு. இதையும் அல்லாஹு தஆலா விரைவில் நம்ம நாடு மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு சுவாசத்தை அந்த மக்கள் விரும்பி அனுபவிச்சு வைக்கிறதுக்கும் அல்லாஹு தஆலா கிருபை செய்யணும்.
உஸ்தாத் சொன்னீங்க இல்லையா, சில நாட்டில் உள்ள நிலைமைகள், இதை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த சுதந்திரம் எவ்வளவு பொருள் பொதிந்ததுன்னு, இது எவ்வளவு தேவைங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்தா எப்படி இருக்கும்?
அதையெல்லாம்
விட்டு நம்ம இருக்க போகும்போது இந்த சுதந்திரத்தை எவ்வளவு நம்ம கட்டி காக்கணும்.
நிச்சயமா நிச்சயமா. அதாவதுமா இந்த சுதந்திரத்தை கட்டி காக்கணுங்கிறது ஒரு வரியில சொல்லிட்டீங்க.
ஆமா,
இந்த சுதந்திரத்தை கட்டி காக்காததுனால எத்தனை சமுதாயங்கள் தன்னை அடமானம் வச்சது மாதிரி அடுத்தவர்கள் கையில குடும்பி அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய நிலைமையில பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, கல்வியில வீழ்ச்சி ஏற்பட்டு, உயர்வுல வீழ்ச்சி ஏற்பட்டு, நாடு நாடா இல்லாம, வீடு வீடா இல்லாம, மனித மனிதனா இல்லாம எவ்வளவு அல்லோல கல்லோலப்பட்டு அநியாயப்பட்டக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. ஏன்? சுதந்திரத்தை பறி கொடுத்ததுனால, சுதந்திரத்தை காப்பாத்ததுனால, சுதந்திர சுவாசத்தை நம்மளுக்கு பெரிய தலைவர்கள் வாங்கி கொடுத்தாங்களே, அதனுடைய தத்துவம் என்ன, அந்த சுதந்திர வாழ்க்கையினுடைய தன்மை என்னங்கறத புரியாம நடந்ததுனாலதான். அதனாலதான் இப்ப பள்ளி குழந்தைகளுக்கு கூட சுதந்திரம் தான் என்னங்கறத உணர்வு ஊட்டுறதுக்காக அவங்களுடைய பிஞ்சு கரங்களில அந்த வண்ண கொடிகளை கொடுத்து மெருடேகா சுதந்திரம் முழங்க வச்சிருக்காங்க.
இன்னும் உஸ்தா அந்த சுதந்திரத்தை யாரு வாங்கி கொடுத்தது அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த ஒரு மாத காலமாக டிவியில ரேடியோக்களில இன்னும் சொல்ல போன பேப்பர்களில விளம்பரங்கள் கொடுத்து இந்த சுதந்திரம் தான் மலேசிய திருநாடு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் யாரு, பாடுபட்டு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு அதை காப்பாத்தி இந்த அளவிற்கு உயர்வுள்ள நாடாக பல வெளிநாடுகள் மலேசியானா என்ன, எப்படிப்பட்ட நாடு, அது எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டது என்ற பெருமைக்குரிய விஷய பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மலேசிய திருநாட்டை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு தலைவர்களும் ரொம்ப பாடுபட்டிருக்காங்கிறத டிவியின் மூலமாக நம்ம பாக்குறோம். அதுமாதிரி அந்த குழந்தைகளுக்கும் பாக்குறாங்க பாருங்களேன், பார்த்த உடனே ஓஹோ இவ்வளவு சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய பிஞ்சு உள்ளங்கள் வந்து உடனே பதிஞ்சிருது. அடுத்தடுத்த ஆண்டுகள் வந்து சுதந்திர தினத்தை பத்தி அவங்க பேசுவாங்க பாருங்க, இது யாரு வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது உடனே வாங்கி கொடு அதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
சரி, இப்ப தொலைக்காட்சியில காட்டுற விளம்பரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரலாற்று சம்பவங்களை நினைவு கூறுறாங்க பாத்தீங்களா. இந்த வரலாறு தான் மனித அடுத்து வரும் மனித சமுதாயத்துக்கு பாடமாக இருக்க
பாடமாக.
இப்ப தம்பி சொன்னது மாதிரி இப்ப தொலைக்காட்சியிலயும் வானொலியிலயும் இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஏன் போடுறாங்க, பிள்ளைகளுக்கு தெரியணும், இனி வரும் சமுதாயத்துக்கு தெரியணும், இந்த சுதந்திரம் கட்டி காக்கப்படணும், பிறரால தலையீடு ஏற்படக்கூடாது இந்த நாட்டுல அப்படிங்கறத போதிக்கிறதுக்காகத்தான்.
ஒரு வீட்டுல ஒரு சின்ன பொருள் இருக்கு, ஒரு சாதாரண வானொலி பெட்டி இருக்கு அல்லது ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கு, அதனுடைய வரலாற கூட பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கறதுக்காக தாய் என்ன சொல்றாங்க, தகப்பனார் வந்து அரும்பாடு பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேமிச்சு அவங்க கஷ்டப்பட்டு இந்த டிவியை நம்ம வீட்டுக்கு வாங்கி கொண்டாந்து வச்சிருக்காங்க, இந்த ரேடியோ உனக்காக வாங்கி கொடுத்தாங்க, இந்த பேனா எப்படி கஷ்டப்பட்டு தேடி தேடி ஒவ்வொரு கடையிலையும் நீ கேட்ட பேனா வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு சுதந்திர உணர்வோட நம்ம நினைச்ச வானொலி அந்த கேட்கக்கூடிய செய்திகளை கேட்கிறோம், தொலைக்காட்சிகளை பாக்குறோம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. நமக்கு ஒரு டிவி இருக்கே, நமக்கு ஒரு வானொலி இருக்கே, நமக்குண்டு ஒரு தனி பேனா இருக்கே அப்படின்னு ஒரு குதூகலம் ஏற்படுது, நினைச்சது சாதிக்கிறது மாதிரி உண்டான ஒரு உணர்வு ஏற்படுது. அதே போல நீங்க சொன்னது மாதிரி இந்த தனிப்பட்ட ஒரு பொருளினுடைய வரலாறு என்னங்கறத ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் எப்படி எடுத்துரைக்கிறாங்களோ, இதே போல நம்ம நாட்டினுடைய சுதந்திரம், நம்ம நாட்டினுடைய வரலாறு, நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம், நம்ம நாட்டினுடைய ஒழுக்கம் பிற நாடுகளுக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு இந்த பிள்ளையினுடைய நடத்தை வரணும், இந்த பிள்ளையினுடைய உயர்வு வரணும், நம்முடைய குடும்பம் உயரணும் அப்படிங்கறத பெற்றோர்களாகிய நீங்க தாமா அந்த பச்சை குழந்தைக்கு சொல்லி சொல்லி காட்டணும். ஆகையினாலதான் பள்ளி புத்தகத்துல கூட இந்த சுதந்திர வரலாறையும் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர்களுடைய பெயர்களையும் அவங்க அரும்பாடுபட்டு எப்படி அந்நிய மனிதர்களுடைய கையில இருந்து இந்த சுதந்திரத்தை வாங்கினாங்கிற ஒரு தொண்டு உணர்ச்சியும் எழுதுறாங்க. என்ன தம்பி சொல்றீங்க
அந்த அடிப்படையில உஸ்தாத், சுதந்திரம் அப்படிங்கிற இன்றைக்கு அந்த 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 சிந்தனையை நம்ம சிந்திக்கும் பொழுது இஸ்லாம் விரும்பிய ஒன்று பாருங்களேன், இஸ்லாம் வந்து சுதந்திரத்தை விரும்பி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். சமுதாயம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், சமுதாய மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும் பெருமானார் அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு எனக்கு சிந்தனைக்கு வருகிறது.
சொல்லுங்க.
அவர்கள் அடிமையாக வாழ்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு களிமா சொன்னதற்காக வேண்டி அவர் எந்த எஜமானிடத்தில் அவர்கள் அடிமையாக வாழ்ந்தார்களோ அந்த எஜமானிடத்தில இருந்து அவர்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில இருந்த பொழுது ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட அந்த பிலாலை அவர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். யாரு? ஹசரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்களுடைய அடிமை தளத்தில இருந்து
அபூபக்கர் சித்தீக் வாங்கி கொடுத்தாங்க.
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன காரணம்? அவர்களும் சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, என்ன அடிமைத்தளத்தில இருந்து அவர்கள் அதாவது மீள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ மக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த வரலாறு கூட
மக்கா வெற்றி சரித்திரம்,
மக்காவினுடைய வெற்றி, மக்கா எப்ப சுதந்திரம் பெற்றது, பெருமானார் அவருடைய நியத்து கண்டிப்பாக அதாவது அவர் தோல்வி அடையவே இல்லை. அவர்கள் ஹிஜ்ரத் செய்து ஹிஜ்ரத்துக்கு பிறகு அந்த ஃபத்ஹ அந்த மக்காவினுடைய வரலாறு வெற்றி கண்டது. அந்த வெற்றி வந்து அந்த சுதந்திரம் கண்டது. அந்த சுதந்திரத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட் இந்த உலகத்திலே ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரத்தோட வாழ வேண்டும் என்பதையும் அன்றைய அவர்களுடைய வரலாறு நம்ம அவர்களுக்கு அழகா சொல்லித் தருகிறது உஸ்தாத்.
ஆமா, இப்ப தம்பி வந்து இஸ்லாமிய அடிப்படையிலான சுதந்திர உணர்வு விளக்கத்தை பத்தி சொன்னாங்க. என்றாலும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க உஸ்தாத், ஒவ்வொருவரும் இஷ்டப்படி செய்யறதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இத பத்தி உஸ்தாத் என்ன விளக்கம் சொல்றீங்க?
ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில செயல்படுறதுதான் சுதந்திரம் அப்படிங்கறதுல பல கருத்துக்கள் இருக்குமா? அதாவது பாடி பறந்து ஓடும் பறவை கூண்டில் வைத்து வாடி வதங்க விட்டு அதை ரசிக்கிறது கூட இவங்களுடைய சுதந்திரம் நினைக்கிறாங்க. நான் காசு கொடுத்து வாங்கின கிளி, நான் காசு கொடுத்து வாங்கின பறவை, அதனால நான் கூண்டில் அடைச்சு விட்டு அதனுடைய அழகை பார்ப்பேன் அப்படின்னு. இவருக்கு இது சுதந்திரமா தெரியலாம், அந்த பறவைக்கு அது சுதந்திரமா?
அது
இவருக்கு அடிமையா தான் அது கூண்டுக்குள்ள அடப்பட்டிருக்கு. அதை வெளியே விட்டா எப்படி பாடும், எப்படி பறக்கும், எப்படி அனுபவிக்கும்? இதுக்கு அதுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும் அல்லவா? இதே போல தனிப்பட்ட முறையில ஒரு சுதந்திரங்கும் போது பிறருக்கு இடையூறு தரக்கூடிய முறையில வரக்கூடாது. ஏன்னு கேட்டா சுதந்திரக்கும் ஒரு எல்லை இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நமது நாட்டுக்கு கூட எல்லை இருக்கு, வானத்திற்கு கூட எல்லை இருக்கு. இப்படிப்பட்ட முறையில நம்ம அந்த சுதந்திரத்துக்கு உட்பட்ட நேர்மையில தான் சுதந்திரமா இருக்கலாமே தவிர அதை மீறி போகும் பொழுது அது அத்துமீறலாகவும் அநியாயமா ஆறிடுது.
அதாவது பிறருக்கு சிரமமும் இடையூறும் இளைஞர்களும் கொடுத்து இதுதான் என் சுதந்திரம் சொல்றது தவறு. தம்பி என்ன சொல்றாரு?
சுதந்திரங்கிற அடிப்படையில வந்து எல்லாமே செஞ்சிட முடியாது உஸ்தாத். அதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் இருக்கு. அது அத்துமீறல். தாங்கள் சொன்னது போன்று இப்ப ஒருத்தவங்க பஸ்ல போறாங்க, தான் இஷ்டத்துலாம் எல்லா சீட்லயும் உட்கார்ந்துட முடியுமா?
சரி,
எங்க இடம் இருக்கோ அங்கதான் உட்கார முடியும். சீட்டு எங்க மனிதர்கள் இல்லையோ அந்த காலியான சீட்ல உட்கார்ந்துக்கிட வேண்டியதுதான். அந்த காலியான சீட்ல உட்கார்ந்துட்டு அது அவருக்கு உள்ளது.
ஆமா,
என்ன அதே நேரத்துல அக்கா அங்க அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிற ஒரு கால் நீட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறரை உதைகிற மாதிரி, என்ன கைப்படுற மாதிரி அடிக்கிறது, கை நின்னா சுதந்திரமா இருக்கிறேன், என்னை யாரும் தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சுதந்திரமா இருக்கிறதுங்கிறதுக்காக வேண்டிய அடுத்தவங்க சுதந்திரத்தை பறிக்கிறது மாதிரி
இருக்குது.
பெரிய பிரச்சனைகள்ல கூட கொண்டு போய் முடிஞ்சிருக்கு.
அது மாதிரி நம்ம வந்து பஸ்ல சுதந்திரமா பிரயாணம் செய்யணும், ட்ரெயின்ல பிரயாணமா சுதந்திரமா பிரயாணம் செய்யணும். நமக்குன்னு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சீட்லதான் நீங்க இருக்க முடியும்.
அதுக்குள்ள இருக்கிறதா நம்ம சுதந்திரம்.
அதான் சுதந்திரம்.
நமக்குண்டு ஒரு எல்லை கொடுத்திருக்காங்க, ரயில்ல வந்து நம்மளுக்குண்டு ஒரு பெட்டு கொடுத்திருக்காங்க, அதுல படுத்துக்கிறது, அதுக்குள்ள அனுபவிக்கிறதா நம்ம சுதந்திரம்.
இப்படிப்பட்ட சுதந்திரத்திற்கு
எப்படி ஒரு எல்லை உருவாக்கி இருக்காங்களோ அதுக்குள்ள நின்றுக்கிறதா நம்ம சுதந்திரம். நான் சுதந்திர நாட்டை சேர்ந்தவன், அதனால உன் நாட்டுல நான் காலு வைப்பேன் அப்படின்னா அது எல்லை மீறியது பாருங்க. அவங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம் இருக்குல்ல, அதை நம்ம பறிக்க கூடாது பாருங்க.
அடுத்தவருடைய சுதந்திரத்தை நம்ம பறிப்பது தப்பு, அதே மாதிரி அவர்களுடைய சுதந்திரத்துல நம்ம தலையிடுவது தப்பு தானே? அப்ப அந்த அடிப்படையில வந்து ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கு ஒரு எல்லை இருக்கு. அப்ப அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள சுதந்திரமா இருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்க வீட்டுக்குள்ள சுதந்திரமா இருக்கிறாங்க. இப்படி சுதந்திரத்தை பத்தி நம்ம பேசணும்னு சொன்னா கட்டுப்பாடோட வாழக்கூடிய சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குதே அதுதான் சுதந்திரமான வாழ்க்கை. கட்டுப்பாடை மீறி வாழ்கின்ற அந்த சுதந்திரம் இருக்கிறதே அது வந்து அத்துமீறலான வாழ்க்கை, அடாவடித்தனமான வாழ்க்கை தான். அப்படி வாழ்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை இஸ்லாம் விரும்பவில்லை. எனவே இந்த சுதந்திரமான நாள்ல நம்ம எல்லா மக்களும் சுதந்திரமா இருக்கணுங்கிறத இஸ்லாம் விரும்பியபடி இந்த நாடும் இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொடுக்கிறேன்.
இதுதான் அந்த ஒற்றுமைக்கு அடித்தளமாகவும் இருக்குது சார். ஒற்றுமை பேணப்பட்டுதான் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு.
அதாவது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை நம்ம சுதந்திரமான முறையில அனுபவிச்சு இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காகவும் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காகவும் இந்த நாட்டினுடைய பெருமை வெளிநாடுகள்ல பரவ வைக்கணும், இந்த நாட்டினுடைய புகழ வெளிநாட்டுல உயர வைக்கணும், இந்த நாட்டினுடைய கொடி இமயமங்கும் பறக்க வச்சாங்க பாத்தீங்களா, அதனுடைய உணர்வை நிலைநாட்டணும். உயர்ந்த நாடு, உயர்ந்த மொழி, உயர்ந்த பண்பாடு, உயர்ந்த மக்கள் நாங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நாட்டினுடைய நிலைமையை உணர வைக்கிறது தான், உயர வைக்கிறது தான் நமக்கு தந்த சுதந்திரத்தினுடைய அர்த்தம். இதுக்காக நம்ம பாடுபடணும், இதுக்காக நம்ம ஒற்றுமையோட இருக்கணும், இதற்காக நம்ம ஒருவருக்கு ஒருவர் உபகாரங்கள் செய்து கொள்ளணும், ஒருவருடைய உயர்வுக்காக நாம் பாடுபட்டுக் கொள்ள வேண்டும். நாடு நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை விட நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம், தேசிய மொழிக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய தாய் மொழிக்கு என்ன செஞ்சோம், நம்ம தாய் நாட்டுக்கு தாய் மண்ணுக்கு நம்ம என்ன செஞ்சோம் இப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்ததுவர்களுடைய அர்த்தத்தை நம்ம நிலைநாட்டிட்டோம், அவங்களுடைய கருத்துக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு மதிப்பு கொடுத்திருக்கோம், அவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரத்திற்கு நம்ம ஒரு நன்றி கடன் பட்டவர்கள் மக்களாக இருக்கோம் அப்படிங்கறத நம்ம உணர்வோம். இப்படிப்பட்ட உணர்வுகள்ல நீங்களும் இருங்க, வீடெல்லாம் கொடிகளை கட்டுங்க, உங்களுடைய காடிகளையும் கொடிகளை கட்டுங்க, சுதந்திரம் உயரட்டும், சுதந்திர மக்கள் சமுதாயம் உயரட்டும், நம்ம நாடு உயர்வான சுதந்திரத்தை பெற வாழட்டுங்கிற ஒரு துவாவோட நான் செல்ல போயிட்டு வரமா. மறு விஷயங்களை மறு தடவை சந்திக்கும் போது பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வாங்க சார். என்ன சார் பையன் எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, யாரு பையன்?
ஆமா அல்ஹம்துலில்லாஹ், அதாவது உங்க வீட்டுக்கு வரணும்னு பிறப்பிட்டு வந்தேன், இடையில சாலையில இந்த பையன் தன்னந்தனியா நின்றுகிட்டு இருந்தாரு. சிறு பையனா இருக்காரு, விவரம் புரியாத வயதினரா இருக்காரு, இந்நேரத்துல இரவு நேரத்துல இங்க நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவரை பத்தி விசாரிச்சேன். அவருடைய பெற்றோர்களை பத்தியோ தாய் தகவனை பத்தியோ சரியான முறையில அவரு சொல்ல தெரியல. சரி, சிறார்களை ஆதரிக்கிறது, அவங்க மீது அன்பு செலுத்துறது ஒரு சுன்னத்தான வழிமுறையாச்சே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, மல்லம் இரஹம் சகீரனா வலம் யுக்ரிம் கபீரனா ஃபலைசமின்னா. அதாவது சிறு குழந்தைகள் மீது அன்பு வைக்காதவங்க, கருணை வைக்காதவங்களும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காதவங்களும் நம்மளை சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஹதீஸும் எனக்கு நினைப்புக்கு வந்துச்சு. சரி, இந்த சிறுவர் மீது கருணைப்பட்டு பாசப்பட்டு அன்பு செலுத்தலாமே, இவரை நம்ம வீட்டுல ஒரு குழந்தையோட குழந்தையா வைக்கலாமே, வளர்க்கலாமே அப்படின்னு நம்ம கூட்டு அவங்க அழைச்சிட்டு போற வீட்டுக்கு வர்ற வழியில தங்கச்சி வீட்டையும் தம்பியும் பாத்துட்டு அப்படி போலான்னு வந்துகிட்டு இருக்கேன்.
ஆமா சார், நீங்க ரொம்ப நல்ல காரியம் செய்வீங்க. அதாவது இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்குது. அண்மை காலத்துல நம்ம வந்து பத்திரிகைகள்ல கூட பாக்கலாம், எப்படின்னா பிள்ளைகள் கைவிடப்படுறது, அங்கங்க விட்டு போகப்படுறது, தாய் தகப்பன் இருந்தும் கவனிக்கப்படாத நிலைமை, இப்படி பாவம் ரொம்ப. அதாவது தாய் தகப்பன் இருந்தும் அனாதை போன்ற நிலைமைகள்ல சில குழந்தைகள் இருக்கிறாங்க, இது ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் உஸ்தா நம்ம வந்து கேள்விப்படுறோம், பேப்பர்ல பாக்குறோம்,
நிறைய பாக்குறோம்,
நிறைய பாக்குறோம் உஸ்தா. ரொம்ப சங்கடமா இருக்குது பாருங்களேன். அதாவது இந்த காலகட்டத்துல சிறுவர்கள் மீது எந்த அளவுக்கு பெற்றோர்கள் அன்பா இருக்கிறாங்க,
பொறுப்பற்ற தன்மையில
இருக்கிறாங்கிறத நம்மளுக்கு வந்து நிறைய விவரங்கள் கிடைக்கிது. அப்ப நீங்க சொல்லும் பொழுது சென்ற வாரங்கள் கூட இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து நம்ம ஞாபகத்துக்கு வருது பாருங்க.
நிறைய
காப்பாத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஏன் வந்து சிறியவர்கள் மீது அன்பு காட்டுங்க, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யுங்க அப்படின்னு எதுக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா,
சொல்லுங்க,
சிறுவர்கள் மீது அன்பும் பாசமும் காட்ட வேண்டிய நேரத்துல காட்டணும்.
ஆமா,
அவர்கள் பெரியவன ஆனதுக்கு பிறகு நீங்க அவர்கள் மீது என்ன செய்ய முடியாது, ஓரளவு அன்பு காட்ட போறீங்க.
ஆமா,
அதான் ஒருத்தர் சொல்லுவாரு, அதாவது 2 வயசுல வந்து குழந்தை வந்து மூஞ்சில உதைக்கும், கையில உதைக்கும், வயித்துல உதைக்கும். அப்ப வந்து தாப்பனார் என்ன செய்வாரு, கால் எடுத்து கொஞ்சுவாரு, குழந்தை உதைக்குது
அப்படின்னு
என்ன, அது வந்து ஒரு குழந்தை பருவம்ல.
ஆமா,
அப்ப நீங்க உதைக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க, அந்த கால் எடுத்து செல்லமா முத்தம் கொஞ்சுவீங்க. அதே குழந்தை வந்து 20 வயசுல உதைச்சா என்ன செய்வீங்க,
என்ன
கோபம்
வந்துடும்,
கோபம் வந்துடும் அந்த தகப்பனா இருக்கு.
ஆமா,
20 வயசுல
அந்த பாசம், அந்த குழந்தை பிஞ்சு காலால உதைக்கும் போது அதனுடைய மென்மையும் அதனுடைய பாசமும் அதனுடைய புன்மருவலும் நம்ம கோபத்தை மறைக்குது, அதுல ஒரு தனி பாசத்தை நமக்கும்
இருக்குது. அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து அந்த குழந்தைகள் மூலமாக நம்மளுடைய மனசு
பெரியவங்களாகும்போது மெய்க்கும்போது இவ்வளவு விவரம் தெரியாம இவ்வளவு பக்குவம் இல்லாம மரியாதை இல்லாம நடக்கிறாரே அப்படின்னு வருது.
நம்ம வந்து திருப்பி உதைப்போம். அப்ப நீங்க அந்த பாசத்தை வந்து, அதாவது எந்த நேரத்துல எந்த பாசத்தை எந்த வயசுல காட்டணுங்கிற வழிமுறைகள், அதாவது சிறிய வயதுல இருந்து அந்த பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சிறியவர்கள் மீது நீங்க பாசத்தை காட்டுங்க, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துங்க. என்ன மரியாதை செலுத்தும் பொழுது அவர்கள் வந்து உங்க மீது என்ன செய்வாங்க, அன்பா நடந்து கொள்வாங்க, பாசமா நடந்து கொள்வாங்க அப்படிங்கிற அந்த படிப்பினையை வளர்க்கணும் என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் அவர்களும் இந்த வழிமுறைகளை நம்ம அவர்களுக்கு சொல்லி
தந்திருக்கிறோம், நடக்க செஞ்சிருக்காங்க.
அதான் முறை, அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தைகள் மீது பாசமா இருக்கணும். குழந்தைகள் வந்து தவறுகள் செய்தாலும் அவர்களை பாச உணர்வோடு அடிச்சு அவர்களை வளர்க்கணும்,
வளர்க்கணும்.
கடுமையா அவர்களை அடித்து வீட்டை விட்டு துரத்தி என்ன அவர்கள் வந்து அப்புறம் தாய் தகப்பனுடைய
புரியாத பருவத்துல கடுமையான தண்டனைகளை கொடுக்க கூடாது.
அந்த தண்டனை கொடுத்தா பிற்காலத்துல வந்து அந்த அதாவது பிஞ்சு உள்ளங்கள்ல படுகிற அந்த கெட்ட சிந்தனைகள் இருக்க நாளைக்கு யாத்தையுமே சொல்லி காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
ஆமா ஆமா, இப்ப தம்பி சொன்னது மாதிரி இப்ப மனவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த மாதிரி மன பாதிப்புக்குள்ளானவங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்ததுல இவங்கெல்லாம் வந்து இளம் வயதுல ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாகி அதனால ஒரு வஞ்ச உணர்வு இதெல்லாம் அவங்க மனதுல வளர்ந்ததுனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
அது குடும்ப பாதிப்பாவும் இருக்கலாம்லமா. இப்ப சிறார்கள் வந்து வீட்டை விட்டு வெளியாயிடுறாங்க, அதாவது பக்குவம் இல்லாத பருவத்துல அவங்க வெளியாயிடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து இருக்குன்ற அர்த்தம். அவங்க பிரிவு தெரிஞ்சு நல்ல ஒரு தன்மை தெரிஞ்சு ஒரு கலைக்கூடத்துல கற்கக்கூடிய மாணவனாகவோ அல்ல தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய ஒரு வாலிபனாகவோ இருந்து குடும்பத்தை விட்டு அவர் பிரிகிறார் அப்படின்னா நீங்க சொல்றது மாதிரி அவருடைய மன நிலைமையை பாதிக்கிற அளவுக்கு அங்க உள்ள குடும்ப உறுப்பினர்கள் நடந்திருக்காங்க. தாயோ தகப்பனோ உடன் பிறந்தவர்களோ அல்லது உற்றார்களோ ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளான அளவுக்கு அவர் மீது ஒரு தவறு கற்பிக்கிறாங்க அல்லது ஒதுக்குறாங்க, அவரை அவமதிக்கிறாங்க அப்படிங்கறதான ஆகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கறதுனாலதான் சிறு பருவத்தில் உடுக்கக்கூடிய சிறுவர்கள் மீது அன்பு செலுத்தணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சம்பவம் கூட நினைப்புக்கு வருது. அதாவது ஜெயித் என்று ஒரு பையன் ரசூல்லா காலத்துல கொள்ளை கூட்டத்துக்காரவங்க அவரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து வித்துறாங்க. அத வித்த சஹாபி என்ன செய்யறாங்க, கொண்டுட்டு வந்து ரசுல்லாவிட்ட அறிமுகப்படுத்தும் போது இப்படி கொள்ளை கூட்டத்துல இருந்து விற்பனையான குழந்தை நான் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன், இவர் அவங்க கொள்ளை கூட்டத்துக்காரவங்க வச்சு வேற இடத்துல வித்து கஷ்டப்படுத்திடாம இருக்கிறதுக்கா வேண்டி நான் அவங்களுக்கு ரொக்க காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டேன், இவர் ஏன் பொறுப்புல இருக்காருங்க போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த ஜெயிதுங்கிற பையனை தன்னுடைய வீட்டோட வச்சுக்கிட்டாங்க, வளர்ப்பு மகனா ஆக்கி என் வீட்டோட தங்கி இருக்கணும், ஆயிஷா உங்களுடைய தாயார் மாதிரி, பாத்திமா உங்க அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லி அறிமுகமாகி வீட்டுல தான் பெற்ற பிள்ளை மாதிரி அவங்கள வளர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு வளர்க்கிறாங்கன்னா அவர் ஒரு வாலிபராகி எல்லா நல்லது கெட்டது எல்லாம் தெரியக்கூடிய பருவத்துல இளவட்டமா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய பெற்றோர்கள்னா தேடி வந்துட்டாங்க, இன்னார்ட்ட இருக்காங்க, மதினாவில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த ஜெயிதுங்கிறவர் இருக்காரு பெரியவர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது அவங்க பெற்றோர்கள் வந்து ரசூல்லாட்ட முறையிடுறாங்க, எங்களுடைய குழந்தைய எங்களுடைய பிள்ளைய எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப கேக்குறாங்க ஜெயிதுட்ட, நீங்க உங்களுடைய குழந்தைய கூட்டிட்டு போயிடலாம், உங்களுடைய பையனை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க போக மறுத்துடுறாங்க. இல்ல நான் வரல, ரசூல்லாவுடைய பாசமும் பிரியமும் அவங்க காட்டக்கூடிய கருணையும் மரியாதையும் அவங்கள விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு வரல, ஆகையினால நான் இவங்கள்ட்டேதான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிடறாங்க. அப்ப அந்த பெற்றோர்களே பார்த்து சொல்றாங்க, பெற்ற தாய் தகப்பனை விட உங்கள் மீது இவ்வளவு ஒரு பாசத்தை வச்சிருக்காரு அப்படின்னா நீங்க அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசமே அலாதியானது, அதனால உங்கள்ட்டயே இருக்கட்டும் மனப்பூர்வமா விட்டுட்டு போயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லா அந்த சிறு பிராயத்தில இருந்து குழந்தை பருவத்தில இருந்து அந்த வளர்ப்பு பையன் மீது அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்னா நம்ம உற்றார் உறவினர்கள் மற்ற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு பாசம் வைக்கணும் நினைச்சு பாருங்க தம்பி.
உண்மைதான், உண்மைதான். நல்ல அருமையான வரலாறுகளை சொன்னீங்க உஸ்தாஸ் அவர்களே. நல்ல, அதாவது மக்களுக்கு தெளிவாக விளங்கணும் அந்த என்ன சிறுவர்கள் மீது எந்த அளவுக்கு பாசம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நல்ல வரலாறு மூலமா சொல்லி காமிச்சீங்க. அது போல இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறு பிராயத்தினுடைய வளர்ச்சியும் கூட எப்படி இருந்தது, பால்குடி பருவத்தில் அவனுடைய வளர்ச்சி, அவங்க எங்க இருந்தாங்க, அவங்களும் வந்து ஹலிமத் சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட தானே இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருக்கும்போது அவங்க எவ்வளவு எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலங்கள், அதாவது பாலு குடி மறக்கிற வரையும் அங்க இருந்திருக்கிறாங்க. அந்த பாலுகுடி மறந்த பிறகு இருந்ததாக தான் சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது எடுத்தன அவங்க அவங்க கூட, அதாவது ஹலீமா பெத்த பிள்ளைங்களோட அவங்க இருக்கும் பொழுதும் கூட அந்த பாச உணர்வு, நேசம், அன்பு எல்லாத்தையும் அவங்க வளர்த்துட்டாங்க. பிரியிற சமயத்துல அவங்களுடைய மனசு ரொம்ப படாத பாடுபட்டதாக சொல்லப்படுகிறது. என்ன அப்ப வந்து எனக்கு ஹலீமா விட்டும் பிரிவதற்கு மனசு வல்ல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, வளர்க்கிற இடத்துல அதே நேரத்துல பாச உணர்வை எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு காமிக்கிறாங்க அல்லது மற்றவர்களும் எந்த அளவுக்கு காமிக்கிறாங்க அப்படிங்கறத, சிறுவர்கள் மீது எந்த அளவுக்கு நம்ம நேசமா இருக்கணுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாலுகுடி பருவத்தினுடைய அந்த காலகட்டம் கூட நம்மளுக்கு நல்ல படிப்பினை தரக்கூடிய சம்பவமா இருக்குது. உஸ்தாத் அவர்களே,
குழந்தை பருவம் கூட நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்கு.
நல்ல பாடம், நல்ல பாடம் தான். அந்த அடிப்படையில வந்து நம்மளும் குழந்தைகள் மீது, குழந்தைகளை வந்து நம்ம பெற்றுட்டோம், அவங்களுக்கு வந்து எப்படி அடிக்கிற நேரத்துல அடிக்கணும், அணைக்கிற நேரத்துல அவங்களை அணைக்கணும். அதான் ஒரு, அதாவது எந்த குழந்தைகளும் சேட்டை செய்யாம இருக்க போறது இல்ல. என்ன அது, எல்லா நேரத்திலையும் சேட்டை செய்ய போறதும் கிடையாது. அந்தந்த வயசுலதான் சேட்டை செய்ய விளையாடும், அது நம்மளுக்கு கோபாவங்களை உண்டு பண்ணும். அந்த கோபத்தை வந்து நம்ம அடைக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யாத. அதே அந்த நேரத்துல வந்து நம்ம என்ன சொன்னோம், பாசமா சொல்லக்கூடிய சில விஷயத்திலும் கூட சொல்லிக்கிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த குழந்தைகள் பிஞ்சு உள்ளங்கள் தானே உஸ்தாத். என்னக்கா?
ஆமா ஆமா, தம்பி சொன்னது மாதிரி இப்ப இந்த சின்ன பிள்ளைகள், பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் அதுகளுக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. எதுவும் தெரியாம இந்த மாதிரி சேட்டைகள் பண்ற பிள்ளைகள் தான். அதுல சில பிள்ளைகள் கூடவே கொஞ்சம் சேட்டைகள் செய்யும். என்னால இப்ப இந்த மாதிரி கைவிடப்படும் போது அந்த பிள்ளைகள்லாம் நம்ம உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தாரெல்லாம் என்ன செய்யணும், அதுகளை ஆதரிச்சு அரவணைச்சு தன் பிள்ளைகள் போல வச்சிருக்கலாம். அப்ப இப்படி வளர்க்கும் போது இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல மனிதர்களாக வளர்ந்து நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தர்றோம். இது ரொம்ப நன்மையான ஒரு காரியமாகவும் இருக்கு.
இன்னொன்னு அக்கா ஞாபகத்துக்கு வருது, பாருங்க, இன்னைக்கு வந்து நாட்டுல வந்து 2 வயது குழந்தைகள், 1.5 வயது குழந்தைகள், 5 வயது குழந்தைகள் என்ன ரோட்ல விடப்பட்டு அவர்கள் வந்து அனாதையா நிக்கிறாங்க. பேச தெரியாத, மொழி தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியாது.
பெற்றோர்கள் இருந்தா
அனாதையா இருக்கப்படக்கூடிய சில சம்பவங்களை கூட நம்ம வந்து பாக்குறோம். அது அதுக்கு பிறகு செய்தி தெரிஞ்சு அது டிவிக்காரவங்க போய் அந்த செய்தி எடுத்து, பேப்பருக்காரவங்க போய் அந்த செய்தி எடுத்து அது தெரியப்படுத்தும் பொழுது அதனுடைய சம்பவங்கள், ஏன் அந்த குழந்தை விடப்பட்டது, அரசாங்கம் அதுக்கு பிறகு அது கண்காணிக்கப்பட்டு அது யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தேடி அது அனாத இல்லத்தில் திருப்பி சேர்க்கப்பட்டு இப்படி எல்லாம் பல சம்பவங்களுக்கு பிறகு அந்த குழந்தைகள் வந்து கைவிடப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம்.
நிறைய இருக்கு,
நிறைய இருக்குது, பெரிய சங்கடமா இருக்குது. கடைசியில வந்து யார் எவருன்னு விவரம் தெரிஞ்ச பிறகு இன்னாரு தகப்பனாரு இன்னாரு தாயாருன்னு தெரிய வருது.
அது வந்து அது தூண்டி துருவி விசாரிச்சு அந்த விசாரணைக்கு பின்னாலதான் அதனுடைய பெற்றோர்கள்லாம் என்ன வருன்னு தெரியறாங்க. அதுக்கு முதல்ல அத விசாரணை செய்யல அப்படின்னா அவங்களும் காணாயிடுறாங்க. இந்த குழந்தையினுடைய வரலாறும் ஏதோ ஒரு மாதிரியா காணாயிருது. இப்படிப்பட்ட நிலைகள்ல தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஊரார் விட்டுட்டு போன, அந்த யாரோ எவரோ தெரியாதவங்க விட்டுட்டு போன அந்த குழந்தைய நம்ம எடுத்து அவங்கள வந்து வளர்ப்பு பிள்ளையா நம்ம வீட்டுல அரவணைச்சுக்கிட்டா அந்த வீட்டுல ரஹமத்தும் பரகத்தும் அப்படி பொங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு வீட்டுல ஒரு அனாதை குழந்தைகளை, ஒரு கைவிடப்பட்ட குழந்தைகளை நம்ம எடுத்து வளர்க்கிறோமோ அந்த வீடு சொர்க்கம்.
உண்மைதான்,
சொர்க்கம். அந்த வீட்டினுடைய, அந்த வீட்டாருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் மன்னிக்கப்படுது. அந்த வீட்டுக்கு அல்லாஹு தஆலா அருட்கடாட்சத்தை பொழியினான். ஏன், ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த அடிப்படையில. மேலும் தம்பி, இந்த குழந்தைகள் மீது நம்ம அன்பு பாசம் செலுத்துறத வச்சு பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க இல்ல, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலதான் அப்படின்ட்டு. இப்ப அந்த குழந்தையின் மீது பெற்ற பிள்ளையோ அல்லது எடுத்து வளர்க்கிற பிள்ளையோ அதன் மீது ஒரு பாசத்தை பொழியும் போது அந்த குழந்தை வந்து நம்ம மடிய விட்டும் கீழே இறங்காது, மனசை விட்டும் வெளியே போகாது.
உண்மைதான்,
அப்படிப்பட்ட நிலைமையில அந்த குழந்தையினுடைய பாசம் பசுமரத்தை ஆணி போல பதிஞ்சிருது. என்னமா சொல்றீங்க?
ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க சார். இதன் அடிப்படையில தானே அந்த அரசாங்கம் கூட பரிவு மிக்க சமுதாயத்தை உருவாக்கணும், பாசமிக்கவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில நம்ம இப்படி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது ஆதரவா அரவணைப்பா இருந்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி ரஹமத்து பொழிவான், அல்லாஹ்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நன்மைகள் நிச்சயமாக நமக்கு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம பிரதிபலனை எதிர்பார்க்கணும்னு இல்ல, நாம செய்யற நல்ல காரியத்துக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம இருப்போம் எப்பவுமே.
அதாவது உஸ்தா, அந்த அக்கா சொன்னது போல இன்னைக்கு நம்ம அந்த பாச உணர்வு குழந்தைகள் மீது எப்படி இருக்கணுங்கறத நல்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். இந்த அடிப்படையில ஒவ்வொரு குடும்பத்தினையும் வந்து பாச உணர்வுகள் குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு காட்டப்பட வேண்டும் என்பதை நம்ம வலியுறுத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தமிழ்ல சொல்றோம், மற்ற மொழிகளிலையும் இது சொல்லப்படுகிறது. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், வீட்டுல குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அது அவர்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க மீது அவங்களை கொண்டு போய் எப்படி அனுப்பணும்,
திருப்பி அக்கறைப்படணும்,
அவங்களுக்கு எப்படி அந்த சாப்பாடு எப்படி கொடுக்கணும், அவர்களுக்கு எப்படி உடைகள் உடுத்தணும், இப்படி சாப்பாடு கொடுப்பதிலே உடைகள் உடுத்துவதிலே பாசத்தை நம்ம காமிக்கும் பொழுது என்னுடைய அந்த குழந்தை கூட மற்றவர்கிட்ட பேசணும்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.